சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்ப்பொருள் இயேசுவே
இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்துகிறோம். சிரமத்தை பாராமல் பலவிதமான உங்கள் பணிகள் மத்தியிலும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இந்நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பயன்பெற்று வருகிறதற்காக தேவனை துதிக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் தானியேல் 11 அதிகாரம் 29 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட காலத்திலே நிறைவேற வேண்டிய காரியங்களை தானியேல் 11 அதிகாரத்திலே தரிசனமாக கண்டு எழுதி வைத்திருக்கிறார் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நடைபெறப்போகிற இன்னும் சில காரியங்களை தானியேல் அறிவிக்கிறார். கவனியங்கள் வாசிக்கிறேன். தானியேல் 11 அதிகாரம் 29-30 வசனங்கள். குறித்த காலத்திலே திரும்பவும் தென்தேசத்திற்கு வருவான், ஆனாலும் அவனுடைய பின் நடபடி முன் நடபடியைப் போல் இராது. அவனுக்கு விரோதமாக கித்தீமின் கப்பல்கள் வரும், அதனால் அவன் மனநோவடைந்து திரும்பி போய் பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக குரோதங்கொண்டு அதற்கானதை செய்து பரிசுத்த உடன்படிக்கையை தள்ளினவர்களை அனுசரிப்பான். அந்தியோக்கஸ் எயித்திற்கு விரோதமாக 2 முறை படையெடுத்துச் சென்றான். ஆனால் ரோம கப்பற்படையின் நிமித்தமாக அந்தியோகஸால் வெற்றி பெற முடியவில்லை. அவன் இஸ்ரேல் மக்களோடு செய்த உடன்படிக்கையை முறித்துக் கொண்டான். ஆனால் கவனித்தீர்களா, யூதர்களிலே சிலர் தங்கள் சொந்த ஜனங்களை காட்டிக் கொடுக்கிறவர்களாயிருந்தார்கள். அதை குறித்து சொல்லும்பொழுதுதான் பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக குரோதம் கொண்டு அதற்கானதை செய்து பரிசுத்த உடன்படிக்கையை தள்ளினவர்களை அனுசரிப்பான் என்று கூறப்பட்டிருக்கிறது. தானியேல் 11 அதிகாரம் 31 வசனம். ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவறுப்பை அங்கே வைப்பார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 170 ஆண்டிலே அந்தியோக்கஸ் எருசலேமிற்கு விரோதமாக வந்தான். அந்த காலகட்டத்திலே 100,000 யூத ஜனங்கள் கொலை செய்யப்பட்டார்கள். தேவனுடைய ஆலயத்திலே அனுதனமும் நடைபெற்ற பலியை தடுத்து நிறுத்தினான். பலிபீடத்தின் மேல் பண்டியின் இரத்தத்தையும் கொழுப்பையும் வைத்து பலிபீடத்தை அசுசிப்படுத்தினான். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே யூபித்தர் என்று சொல்லப்பட்ட ஒரு விக்கிரகத்தை வைத்து தேவாலயத்தை அசிங்கப்படுத்தினான். ஆனால் எதிர்காலத்திலே இடம்பெறப்போகிறதான பாழாக்கும் அருவறுப்பாக இயேசு குறிப்பிட்டது இது அல்ல. அது எதிர்காலத்திலே நடைபெறப்போகும் ஒன்றாயிருக்கிறது. அது அந்திகிறிஸ்துவினாலே எருசலேம் தேவாலயத்திலே செய்யப்பட போகும் ஒன்று. அந்தியோகஸ் யூபித்தரின் விக்கிரகத்தை வைத்தான். ஆனால் அந்திகிறிஸ்து தனது சொந்த விக்கிரகத்தையே வைத்து தேவாலயத்தை அசூசிப்படுத்தக்கூடும். தானியேல் 11:32, உடன்படிக்கைக்கு துரோகிகளாயிருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். யூதாசை போல தங்கள் சொந்த ஜனங்களையே காட்டிக் கொடுக்கும் ஒரு கூட்டம் யூதர்கள் இருந்தாலும் தேவனை அறிந்தவர்கள் உறுதியாக நிலை நிற்பார்கள். இந்த காலகட்டத்திலேதான் மக்கபெயர்களை தேவன் எழுப்பினார். கிறிஸ்துவுக்கு முன் 166 மத்ததியாஸ் எனும் ஆசாரியன் எழும்பி தேவாலயத்தை அருவறுப்பாக்கின செயலுக்கு விரோதமாக கலகம் செய்தான். இந்த குடும்பத்தினரைத்தான் மக்கபெயர்கள் என்று அழைக்கிறார்கள். மக்கபெயர்கள் என்றால் சுத்தியல் என்று பொருளாகும். இவர்களை குறித்து வேத புத்தகத்திலே எந்த குறிப்பும் கூறப்படாவிட்டாலும் அந்த குறிப்பிட்ட காலத்திலே அவர்கள் தேவனுடைய ஜனங்களாய் செயல்பட்டிருக்கிறார்கள். தானியேல் 11:33-34 வாசிக்கிறேன். ஜனங்களில் அறிவாளிகள் அநேகருக்கு அறிவை உணர்த்துவார்கள். அநேக நாள் மட்டும் பட்டயத்தினாலும் அக்னியினாலும் சிறையிருப்பினாலும் கொள்ளையினாலும் விழுவார்கள். இப்படி அவர்கள் விழுகையில் கொஞ்சம் ஒத்தாசையால் சகாயமடைவார்கள். அப்பொழுது அநேகர் இச்சக வார்த்தைகளோட அவர்களை ஒட்டிக்கொள்வார்கள். பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடைப்பட்ட காலத்திலே யூத ஜனங்கள் மிக அதிகமான வேதனைகளை அனுபவித்திருந்தார்கள். என்றாலும் கிதியோனைப் போல, தாவீதைப் போல, எலியாவைப் போல, எரேமியாவைப் போல, தானியேலைப் போல தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக துணிந்து செயல்பட்டவர்களும் வாழ்ந்தார்கள். மக்கபெயர்களை குறித்து நீங்கள் அதிகம் அறியாமல் இருப்பீர்கள் என்றால் தள்ளுபடி ஆகமத்திலே காணப்படும் 1-2 மக்கபெயர்களின் புத்தகத்தையும் ஜோசிஃபஸ் என்னும் யூத சரித்திர ஆசிரியரின் எழுத்துக்களையும் வாசித்து பார்க்க வேண்டும். தானியேல் 11:35, அறிவாளிகளை புடமிடுகிறதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் வெண்மையாக்குகிறதற்கும் அவர்களில் சிலர் விழுவார்கள். முடிவு கால பரியந்தம் இப்படி இருக்கும். குறித்த காலம் வர இன்னும் நாள் செல்லும். இங்கே குறித்த காலம் என்று இந்த வசனத்திலே கூறப்படுவது அந்தியோகஸ் எப்பிபானஸின் காலத்திலிருந்து அந்திகிறிஸ்துவின் காலத்தை சுட்டிக்காட்டுகிறதாய் இருக்கிறது. இதுவரை நாம் பார்த்த காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதனாய் பிறக்கும் முன்னதாகவே நிறைவேறிவிட்டது. அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்திலே நிறைவேறிவிட்டது. இப்பொழுது நாம் எதிர்காலத்திலே நடைபெறப்போகிற காரியத்தை குறித்து பார்க்கப் போகிறோம். தானியேல் 11:36 பாருங்கள். ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீர் மட்டும் அவனுக்கு கைகூடி வரும். நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். இந்த குறிப்பிட்ட இடத்திலே நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவடைகிறது. இந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து எதிர்காலத்திலே நடைபெறப்போகிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தீர்க்க தரிசனம் வில்லனை போன்ற ஒருவனிலிருந்து ஒழுக்கம் கெட்ட ஒருவனை நோக்கி திரும்புகிறது. காலகட்டம் எவ்வளவு என்பதை அறியாத ஒரு காலத்திற்குள்ளே இப்பொழுது பிரவேசிக்கிறோம். அந்தியோகஸ் எப்பிபானஸ் ஒரு தீமையான மனிதன்தான். என்றாலும் வசனங்கள் 36-39 சொல்லப்பட்டிருக்கிற அந்திகிறிஸ்துவுக்கு அவன் ஈடாக முடியாது. அரசியல் ரீதியான ஒரு அந்திகிறிஸ்து புரஜாதியிலிருந்து, அதாவது ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து எழும்புவான். அதேவேளை சமயம் சார்ந்த அந்திகிறிஸ்து ஒருவன், தன்னை கிறிஸ்து என்று சொல்லிக் கொள்ளும் ஒருவன் இஸ்ரவேலிலிருந்தே எழும்புவான். அவன் ஆட்டின் ரோமத்தை உடுத்துக் கொண்ட ஓநாயாயிருப்பான். அந்திகிறிஸ்துவுக்கு வேத புத்தகத்திலே பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வரும் காரியங்கள் என்பதை குறித்த ஒரு ஆங்கில புத்தகத்திலே ஆர்தர் பிங்க் என்பவர் அந்திகிறிஸ்துவின் பெயர் பட்டியலை மட்டும் தொகுத்து கொடுத்திருக்கிறார். இந்த பெயர் பட்டியலை இங்கே நான் வாசித்தாலும் உங்களால் குறிப்பு எடுத்துக் கொள்ள முடியாது. எனவே இந்த அந்திகிறிஸ்துவின் பெயர் வேத புத்தகத்திலே எந்தெந்த இடத்திலே எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அச்சு பிரதியாய் வைத்திருக்கிறோம். தேவைப்படுகிறவர்கள் தயவு கூர்ந்து எழுதி பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த வசனத்திலே நாம் பார்ப்பது போல ராஜா தனக்கு இஷ்டமானதை செய்து என்று வாசிக்கிறோம். அதாவது இவன் சுய விருப்பத்தையும் சுய சித்தத்தையுமே செய்கிறவனாய் இருப்பான். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை எதிரான ஒரு செயலாயிருக்கிறது கவனித்தீர்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது தன்னை குறித்து யோவான் 5:30 இவ்வாறு கூறியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். யோவான் 5:30, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. இங்கே அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லும்பொழுது அவன் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 7:7 சின்ன கொம்பு பெரிய கொம்பாக முயற்சிப்பதை குறித்து நாம் படித்தோம். அதே வேளையிலே இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை சொல்லும்பொழுது அப்போஸ்தலனாய பவுல் பிலிப்பியர் 2:5-8 மிக அழகாய் அதை கூறியிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2:5-8, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். மேலும் இந்த அந்தி கிறிஸ்து எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்குவான் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது 2 தெசலோனிக்கேயர் 2:4 சற்றே கவனியுங்கள். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 என்ன சொல்கிறது? உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். மனுக்குலத்தின் இறுதி அரசனாக தேவனுக்கு விரோதமாக தூஷணம் செய்கிறவனாயும் கலகம் பண்ணுகிறவனுமாக அவன் காணப்படுவான். சொல்லப்போனால் தேவனுக்கு விரோதமானதும் நமது பழைய சுபாவத்திற்கு ஒத்தவனுமாய் இருக்கிறான். ரோமர் 8:7-8 சற்றே கவனியுங்கள். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். உலக பிரகாரமான மனது அந்தி கிறிஸ்துவுக்கு நேராக வெகு எளிதாக திரும்பிக் கொள்ளும். தங்களுக்கு சொந்தமான தலைவர்களை தெரிந்தெடுக்கும் பொழுது சாதாரண மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களை தங்களுக்கு என்று தெரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களைத்தான் தெரிந்தெடுக்க விரும்புகிறார்கள். திருச்சபைகளிலேயும் பொறுப்பிற்கு மக்கள் தெரிந்தெடுக்கப்படும் பொழுது இதே நிலை காணப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். தேவன் தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே தான் எப்படிப்பட்ட ராஜாக்களை ஏற்படுத்தப் போகிறேன் என்பதையும் கூறியிருக்கிறார். கோபம் தீர் மட்டும் அவனுக்கு கைகூடி வரும் என்று 36 வாசித்தோம். இந்த தன் சுய சித்தத்தின்படி தன்னை உயர்த்தும் இந்த ராஜா ஆரம்பத்திலே வெற்றி பெறுகிறவனாய் இருப்பான். ஆனாலும் அவனுடைய காலம் குறுகினதே. தானியேல் கண்ட 70 குறித்த தரிசனத்தின் 7 கடைசி பகுதியிலே இவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, அந்தி கிறிஸ்துவின் பெயர்களை கவனமாக படிக்கிற நாம் அவனுடைய குணநலனை அறிந்தவர்களாக அப்படிப்பட்ட காரியங்களுக்கு எச்சரிக்கையாயிருப்போம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். என்னுடைய இஷ்டப்படி, என்னுடைய சித்தப்படி, என்னுடைய விருப்பப்படி என்று இல்லாமல் கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதை செய்ய நானும் விரும்புகிறேன் என்று நம்மை நாமே அர்ப்பணித்து வாழ்வோம். அந்தி கிறிஸ்துவைப் போல நம்மை நாமே உயர்த்துகிறவர்களாக இல்லாமல் நம்மை நாமே கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்துகிறவர்களாக காணப்படுவோம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். ஏனென்றால் கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் முன் நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக எல்லா நேரங்களிலேயும் எல்லா காரியங்களிலேயும் அவரையே அண்டி வாழ கற்றுக்கொள்வோமா? நம்முடைய தாலந்துகளோ, நம்முடைய திறமைகளோ, நம்முடைய அனுபவங்களோ கர்த்தருடைய பார்வையிலே அழுக்கான கந்தைதான். எனவே நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்துகிறவர்களாக கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நிறைவேற அனுதினமும் அவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணித்து வாழ்வோம். கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க, கர்த்தருடைய வார்த்தை கூறும் காரியங்களை எதிர்பார்த்தவர்களாய் வாழ நம்மை மறுபிரதிஷ்டை செய்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, தானியேலின் காலத்தை தொடர்ந்து நடைபெறும் காரியங்களை குறித்தும் இந்த உலகத்தின் முடிவு காலத்திலே நடைபெறப்போகும் காரியங்களை குறித்தும் எத்தனை தெளிவாய் நீர் கூறியிருக்கிறீரையா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். தானியேலின் காலத்தை தொடர்ந்து நிறைவேறிய காலங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வரும் காலங்களிலேயும் உம்முடைய வார்த்தைகள் பூரணமாய் நிறைவேறும் என்பதை அறிந்தவர்களாக எப்பொழுதும் உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய சித்தத்தின் கீழே உமக்கு பிரியமாய் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். உலகம் மாமிசம் பிசாசை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடியவர்களாக எல்லா காலகட்டங்களிலேயும் பிசாசிற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக கர்த்தர்தாமே இந்த நிகழ்ச்சியை கேட்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
சொந்த மக்கள் இன்பம் கொள்வார், இந்த நீரம்
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உபாகமம் 15:5. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உபாகமம் 15:5.